समया सांध्यमयूखैः समया बुद्ध्या सदैव शीलितया उमया काञ्चीरतया नमया लभ्ये दकिन्नु तादात्म्यम். இது ஆர்யாஷ்டகத்தில் 44வது ஸ்லோகம். சாந்தியமயூகை, சந்தியா காலத்து சூரிய கிரணங்களுக்கு சமயா சமமான காந்தியுடையவளுமான அபிராமி பட்டர் கூட உதிக்கின்ற செங்கதிர்னு சொல்கிறார். சமயா சாந்தியமயூகை, சந்தியா காலத்து சூரியன் நம்ம சாயங்காலம்தான் நமக்கு ஞாபகம் வருது. காத்தாலையும் அதே சந்தியான்தானே, சந்தியாங்கிறது இரவும் பகலும் சந்திக்கிற வேளை, காத்தால வர்றதும் சந்தியா காலம்தான். உதிக்கின்ற செங்கதிர்கள் தான் சமயா சாந்திய மயூகைஹி. அந்த செக்கச்சவேர்னு அதை பார்த்தபோது அம்பாளோட ஞாபகம் வருது. இந்த பாசுரத்தில் எல்லாமே அந்த மாதிரி சிவப்பு சொல்றார். அதை படிக்கிறேன். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம். இதைத்தான் சமயா புத்தியா சதைவ சீலித்தையான்னு முகக்கவி சொல்றார். மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத்தோயம் என்ன விதிக்கின்றமே நீ அபிராமி எந்தன் விழுத்துணையே. காஞ்சீரதையா, காஞ்சி தேசத்தின் மேல் ரொம்ப ரத்தின ஆசை, காஞ்சிபுரத்து மேலே ரொம்ப பிரீத்தி கொண்டவளுமான காமாட்சி தேவி உமான்னு சொல்கிறீங்க. உமையா அந்த காமாட்சி தேவியை உள்ளபடி யார் உபாசிக்கிறான்னா சமயா புத்தியா சதைவ சீலிதையா, சமபுத்தி படைத்தவர்கள் அந்த காமாட்சியை இடைவிடாமல் உபாசிக்கிறார்கள். சமபுத்தினா லாப நஷ்டம் சுகதுக்கம் மான அவமானம் இதெல்லாம் ஒன்றா பார்க்குற புத்தி. அந்த புத்தி லாபம் ஜென்மாந்தர சுகிருத்தினாலையும் இப்போ பண்ணுற குருவையும் தெய்வத்தையும் பண்ணுற உபாசனையினாலையும் ஏதோ மகான்களுக்கு தான் அது கிடைக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு மகான் கோவிந்த தாமோதர சுவாமிகள். லாப நஷ்டம்னா சுவாமிகளுக்கு 1930 பிறந்தார், 50 சென்னைக்கு வந்தார், 85 வரைக்கும் கடன் இருந்தது, 86 தான் கடன் போச்சு. அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் பணம் வந்தது, ஆனால் அதுக்கப்புறம் சன்னியாசம் வாங்கிட்டார். நஷ்டம் அவருக்கு புத்திரனையே இழந்தார், அதுக்கு மேலே நஷ்டமாக, ஆனால் இது ரெண்டுமே அவரை பாதிக்கலை. சுகதுக்கம்னா பெரிய ஃபேமிலி இருந்தது, நிறைய குழந்தைகள், இது ஒரு சுகம்னு வேணால் வைக்கலாம். துக்கம்னா இப்போவுமே அவருக்கு உடம்பில் சிரமங்கள் இருந்துகிட்டே இருந்தது, அதுக்கு மேலே ஒரு துக்கம் மனுஷாளுக்குண்டா அந்த மாதிரி. இந்த ஆனால் இது ரெண்டையும் அவர் பாதரே பண்ணல. மானாவமானம் அப்படின்னா 5000 பேர் அவருடைய பிரவச்சனத்தை கேட்டிருக்கா, எத்தனையோ பேர் அவரை தெய்வமாக வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு இருந்தா. அவமானம் பணத்துக்கு கஷ்டப்படும்போது ஜனங்கள் ஒன்று பேசியிருக்கா, என்னமோ பிரின்சிபல்னு சொல்லிட்டு புத்தி கட்டவனா இருக்கே அப்படின்லாம் அவரை பார்த்து சொல்லியிருக்கா. அதையும் அவர் ஒன்றும் பொருட்படுத்தலை. அப்படி சமபுத்தினா எனக்கு சுவாமிகள் தான் அவருது. அப்பேற்பட்ட மகான்களால் இடைவிடாமல் உபாசிக்கப்படும் காமாட்சி, காமாட்சி பெரிவா, சுவாமிகள் விடாமல் இத்தனைக்கு நடுவில் பெரிவாளையே தியானம் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு இதை படிக்கும்போது சுந்தரகாண்டத்தில் ஒரு ஸ்லோகம் வரும். நைஷா பஷ்யதி ராட்சஸ்யா நேமான் புஷ்பஃபலத்ருமான் ஏகஸ்தஹ்ருதயா நூனம் ராமமேவானு பஷ்யதி. சீதாதேவி அசோகவனத்தில் சிறை வச்சிருக்கான், ராவணன் ஹனுமார் பார்க்குறார், அழுதுடுறார். என் ராமனுக்கு எல்லா விதத்துலேயும் தகுதியான இந்த பெண் இப்படி ராமனை பிரிந்து இங்கே உட்காந்துட்டு தபஸ் பண்ணிட்டு இருக்காளே. ந ஏஷா பஷ்யதி ராட்சசிகா, இந்த கோரமான ராட்சசிகளையும் அவ பயமுடுத்துறதையும் அவள் பார்க்கல. நேமான புஷ்பஃபலத்ருமான், அந்த அசோகவனம் ரொம்ப அழகாக இருக்கு, யாராக இருந்தாலும் மனசை பறி கொடுத்துருவா, அப்படி அழகாக பண்ணி வச்சுருக்காமோ. அந்த அழகையும் அவர் ரசிக்கலை. ஏகஸ்தஹ்ருதயா நூனம் ராமமேவானு பஷ்யதி, ஒரே மனசா ராமா ராமான்னு ராமனே நினச்சிட்டுருக்கா அப்படின்னு. இதுதான் பக்தியோட லட்சணம் சுவாமியை சொல்வார். அதை அவர் வாழ்ந்து காமிச்சார். அப்படி பெரிவாழ்கிட்ட பக்தியாக இருந்தார். அப்பேற்பட்ட காமாட்சியோடு உமையா ந மயா லப்யேத கிண்ணு தாதாத்யம். தாதாத்யம்னா அந்த தெய்வமாகவே ஆகிறது, சாயுஜ பதவின்னு சொல்வார். நமக்கு உலகத்தில் கூட ஒருத்தரை ரொம்ப பிடிச்சதுன்னா அவளாகவே ஆயிடணும், நீ என் உயிர் அப்படின்லாம் சொல்ல மாட்டோமா? அந்த மாதிரி இங்கே மூகக்கவி காமாட்சியோடே ஒன்றா ஆகிற நிலைமையை பிரார்த்திக்கிறார். அப்படி பிரார்த்திக்க முடியுமா? நம்ம எங்கேயாவது மகாபரிவு ஆக முடியுமா அப்படின்னு நம்ம கேட்டுண்டா, அதுதான் மற்ற மதங்களுக்கும் நம்முடைய வேத மதத்துக்கும் இருக்கிற வித்தியாசம். நம்முடைய இந்த தெய்வ மதத்தில் தான் நீ வேறு நாதிருக்க நான் வேறு நாதிருக்க நேராக வாழ்வதற்கும் அருள் கூற நீடார் ஷடாதரத்தின் மீதே பராபரத்தை நீ காண் எனா அணை சொல் அருள்வாயே அப்படிங்கிற பிரார்த்தனை இருக்கு. இந்த ஸ்லோகத்திலையும் அந்த மாதிரி தான் பிரார்த்தனை பண்ணுறார். அப்படி பிரார்த்தனை பண்ணுறது ஒரு அபச்சாரம் கிடையாது. நம்ம இருக்கிற நிலைமையிலேருந்து அது அப்சர்ட்னு தோணலாம். ஆனால் மகான்கள் இந்த மாதிரி ஸ்லோகத்தை திரும்பி திரும்பி படின்னு சொல்கிறான். சுவாமிகள் ஒரு இன்சிடென்ட் சொல்வார், எனக்கு அந்த பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. பெரிவாளை கைங்கரியம் பண்ணி ஒருத்தருக்கு கண்ணு மறைக்க ஆரம்பிச்சுட்டான். பெரிவாட்ட போய் சொன்னாரான், பெரிவா உனக்கு ஏதாவது ஸ்தோத்திரம் தெரியுமா அப்படின்னும் போது, எனக்கு ஆர்யா சதகம் மட்டும் தெரியும், மூக்கு பஞ்சத்தி இல்லை, அது போருமே, அது தினம் சொல்லு 48 நாள் சொல்லிட்டு வா அப்படின்னு சொன்னான். அப்போ அவர், எனக்கு மனப்பாடமாக தெரியும், பெரிவாட்டே சொல்லட்டுமான்னு கேட்குறார். சொல்லு நான் கேட்குறேன்னு 48 நாள் பெரியவா கேட்குறா. ஸ்தோத்திரம்னா இதான் ஸ்தோத்திரம் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு கேட்டுட்டு அந்த 48வது நாள் பெரியவா சன்னதியில் அவர் சொல்லி முடித்தோடனே ஒரு ஐ டாக்டர் வரார். இவன் கண்ணை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லி அந்த கண்ணில் இருக்கிற திரையை எடுத்து அவருக்கு நன்னா கண்ணு தெரிய ஆரம்பிச்சிடுச்சு. அப்படி மகாபெரிவா ஸ்தோத்திரம்னா இதான் ஸ்தோத்திரம் அப்படின்னு மூக்க பஞ்சத்தையே சொல்லியிருக்கா. இந்த உலகத்துலேயும் க்ஷேமத்தை கொடுக்கும், அம்பாவோட தாதாத்மியத்தையும் கொடுக்கும் அப்படின்னு ஸ்ரீமுகத்தில் சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட ஒரு அற்புத ஸ்தோத்திரம். சமயா சாந்தியமயூ கைஹி சமயா புத்தியா சதைவ சீலிதையா உமயா காஞ்சீரதையா நமயா லப்யே தகின்னு தாதாத்மியம். அதனால் நம்ம இதை கத்துட்டு நல்லா படிப்போம். அது என்ன பண்ணுங்கிறது நம்ம அனுபவிச்சு பார்த்துக்கலாம். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவா.